எண்ணாகமம் அத்தியாயம் 32. ரூபன் காத் சந்ததிக்கும் ஆடுமாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடுமாடுகளுக்குத் தகுந்த இடமென்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் சந்ததியும் காத் சந்ததியும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, யெகோவா இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலெயாலே, சேபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடுமாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியார்களுக்கு ஆடுமாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக செய்வாராக. இந்த நாட்டை உமது அடியார்களுக்கு சொந்த நிலமாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் சந்ததியையும் ரூபன் சந்ததியையும் நோக்கி, உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடி நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக செய்கிறது ஏன்? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்களுடைய தகப்பன்மார்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரை போய் அத்தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் மக்கள் யெகோவா தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடி அவர்கள் இருதயத்தை திடனற்று போக செய்தார்கள். அதினால் யெகோவா அந்த நாளிலே கோபம் வந்தவராகி, உத்தமமாக என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் மகன் காலேபும் நூனின் மகன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாக பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே யெகோவாவுடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் வந்தது. யெகோவாவுடைய சமூகத்தில் தீங்கு செய்த அந்த சந்ததியெல்லாம் அழிந்து போகும் வரை அவர்களை வனாந்திரத்திலே 40 வருடங்கள் அலையச் செய்தார். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர்களின் மேல் இருக்கும் யெகோவாவுடைய கோபத்தின் கடுமையை இன்னும் அதிகரிக்க செய்யும்படி நீங்கள் உங்களுடைய தகப்பன்களின் இடத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாக எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்கச் செய்வார். இப்படி நீங்கள் இந்த மக்களையெல்லாம் அழியச் செய்வீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவன் அருகில் வந்து, எங்களுடைய ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேலர்களுடைய இராணுவத்தை அவர்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரையும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம், எங்களுடைய பிள்ளைகள் இத்தேசத்து மக்களின் பொருட்டு பாதுகாப்பான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதில்லை, யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்தரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடு யோர்தானுக்கு அக்கரையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்தரம் வாங்கமாட்டோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படி செய்து யெகோவாவுடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி யெகோவா தம்முடைய எதிரிகளை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடும் வரை நீங்கள் எல்லோரும் அவருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக யோர்தானைக் கடந்து போவீர்களானால் அந்த தேசம் யெகோவாவுக்கு முன்பாக கிடைத்த பின்பு நீங்கள் திரும்பி வந்து யெகோவாவுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவும் குற்றமில்லாமல் இருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் யெகோவாவுக்கு முன்பாக உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் யெகோவாவுக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்களுடைய ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்களுடைய வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். அப்பொழுது காத் சந்ததியும் ரூபன் சந்ததியும் மோசேயை நோக்கி, எங்களுடைய ஆண்டவன் கட்டளையிட்டபடி உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவிகளும் எங்களுடைய ஆடுமாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீலேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஊழியக்காரர்களாகிய நாங்களோ எங்களுடைய ஆண்டவன் சொன்னபடி ஒவ்வொருவரும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக யெகோவாவுடைய சமூகத்தில் யுத்தத்திற்குப் போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் சந்ததியும் ரூபன் சந்ததியும் அவரவர் யெகோவாவுடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக உங்களோடு கூட யோர்தானை கடந்து போனால் அந்த தேசம் உங்களுக்கு கிடைத்த பின்பு அவர்களுக்கு கீலேயாத் தேசத்தை சொந்தமாக கொடுக்கக்கடவீர்கள். உங்களோடு கூட யுத்த வீரர்களாக கடந்து போகாமல் இருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்தரம் அடைய வேண்டும் என்றான். காத் சந்ததியும் ரூபன் சந்ததியும் மறுமொழியாக, உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் யெகோவா எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்தரத்தின் சொந்த நிலம் எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் யெகோவாவுடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் சந்ததிக்கும் ரூபன் சந்ததிக்கும் யோசேப்பின் மகனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையைச் சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். பின்பு காத் சந்ததியார் தீபோன், அதரோத், ஆரோவேர், ஆத்ரோத், சோபான், யாசேர், யொகிபேயா, பெத்னிம்ரா, பெத்தாரான் என்னும் பாதுகாப்பான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள். ரூபன் சந்ததியார் எஸ்போன், எலேயாலே, கீரியாத்தாயீம், பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மெயோன், சிப்மா என்பவைகளைக் கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறு பெயர்களைக் கொடுத்தார்கள். மனாசேயின் மகனாகிய மாகீரின் சந்ததி கீலேயாத்திற்குப் போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியர்களை துரத்திவிட்டார்கள். அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் மகனாகிய மாகீருக்கு கொடுத்தான். அவர்கள் அதிலே குடியேறினார்கள். மனாசேயின் மகனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களைக் கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான். நோபாக் போய் கேனாத்தையும் அதின் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன்னுடைய பெயரின்படி நோபாக் என்று பெயரிட்டான்.